வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தின் மூலமாய் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்தவர்களாய் உம்முடைய சமூகத்திலே வர நீங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக உங்க ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நிச்சயத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அவருடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் பிரச்சனைகள் உமக்கு தெரியும் அப்பா. கர்த்தர் தாமே கரம் பிடித்தவர்களை வழிநடத்தியலும் பிரயாணங்களிலே உம்முடைய பாதுகாவலை தாரும். உமக்குள்ளே திருப்தியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ அருள் செய்யும். விசேஷமாய் கடந்த 7 மாதங்களை நாங்கள் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு இந்த ஆண்டிலே உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நாங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த புதிய மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உடைய மாறாத பிரசன்னமும் உடைய மகிமையும் உடைய வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, இந்த வானொலி நிகழ்ச்சிகளை தங்கள் வீட்டிலே தனிமையாய் உட்கார்ந்து கேட்பவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அவளோடு வசனத்தை கேட்கிற இந்த உடைய பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பக்கத்து வீட்டிலிருந்து வரும் சத்தத்தை கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற சகோதர சகோதரிகள் உண்டு அப்பா. அவர்களையும் நீர் இந்த காலை வேளையிலே ஒருமுறை கூட ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் ஆலய கோபுரங்களிலிருந்தும் மரங்களிலே வைக்கப்பட்ட ஒலிபெருக்கி மூலமாகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை போதுமானதாயிருக்கட்டும். அன்பரே, இணையதளத்திலேயும் கேபிள் டெலிவிஷனிலேயும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிற அன்பு உள்ளங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வசனமே அவருடைய கால்களுக்கு தீபமாயும் அவர்கள் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கட்டும். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் தோட்டம் துறவுகளிலே பணி சேர்வுகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தல்லும். என்ன பயிர் செய்திருக்கிறார்களோ அதற்கு ஏற்ற நல்ல விளைச்சலை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தேவைகளை கர்த்தர் சந்தித்தரலும். உண்மையும் உத்தமமான வேலை ஆட்களை நீர் கட்டளையிட்டரலும். தேவையான தண்ணீர் வசதியை தாருமாண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்தினாலே அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் எதற்காக உடைய சமூகத்திலே செபிக்கிறார்களோ அந்த உதவிகளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் கணனி துறையிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இரவு பகலாய் ஆண்டவரே தூக்கத்தை வெறுத்து பணி செய்கிற பிள்ளைகளுக்கு தேவையான பலனையும் சத்துவத்தையும் கிருபையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இரண்டு பேரும் வேலை செய்யும் குடும்பங்களிலே நல்ல அன்பையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குடும்ப பணிகளிலே ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாய் இருக்கவும் இரண்டு பேரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக தங்களுடைய கடமைகளை சந்தோஷத்தோடு செய்ய உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, பற்பல சூழ்நிலைகளிலே குடும்பத்தின் அங்கத்தினர்களை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழுகிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதலும் தேறுதலுமாய் அவர்களுக்கு ஏற்ற நல்ல உறவுகளை அந்தந்த இடங்களிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். முகாமிலும் வெளியிலுமாய் பிரிந்திருக்கும் குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சீக்கிரமாய் அவர்கள் ஒன்று சேர கர்த்தர் கிருபை தருவீராக. இன்னமும் வட இந்தியாவிலே அமைதி இல்லாத சூழ்நிலைகளிலே வாழ்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுடைய உயிரை குறித்த பயத்தோடு வேலைக்கு போய் வருகிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே தீமை செய்கிறவருடைய கரங்களுக்கு அவர்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற குடும்பங்களிலே இள வயதிலேயே அதிகமான வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். இள வயதிலே கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். டிபி வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சிறுநீரக பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எடுக்கிற சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வைத்தியர்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும். சரீரத்திலே கொடுக்கப்படும் மாத்திரை மருந்துகள் சரியானபடி வேலை செய்ய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறோம். குழந்தைகள் இல்லாத குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு நீர் இறங்கி அவர்கள் தேவையை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எனவும் பற்பல விதமான வியாபாரங்களிலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய சமூகத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கெங்கிருந்தாலும் உம்முடைய மாறாத பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய பாதுகாவல், உம்முடைய வழிநடத்துதல் அவர்கள் வியாபாரத்திற்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக. புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களை தாரும், புதிய விசுவாசத்தை தாரும், புதிய வல்லமை தாரும், புதிய பரிசுத்தத்தை தாரும். உமக்கு சாட்சியாய் முடிவுரையும் காத்துக்கொள்ளும். எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றும் தொடர்ந்து நாம் அப்போஸ்தலனாய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினத்திலே தீத்து முதலாம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை சிந்தித்தோம். குறிப்பாக, நீ குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும், நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே என்று பவுல் சொன்ன வசனங்களின் அடிப்படையிலே நாம் தொடர்ந்து சிந்தித்தோம். இன்று 8 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், தீத்து முதலாம் அதிகாரம் 8 வசனம். அந்நியரை உபசரிக்கிறவனும், நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், நீதிமானும், பரிசுத்தவானும், இச்சை அடக்கமுள்ளவனும். அதாவது, ஒரு திருச்சபையின் மூப்பன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை பவுல் சொல்கிறார். நீங்கள் இந்த வசனத்திலே பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு மிகவும் தெரிந்த காரியங்கள்தான். இந்த குணநலன்களும் இந்த ஒழுக்கமும் உடையவராக ஒரு மூப்பர் இருப்பதை வேத புத்தகம் எதிர்பார்க்கிறது. 9 வசனத்தை தொடர்ந்து பாருங்கள். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி தான் போதிக்கப்படத்தக்கதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்ளுகிறவனுமாயிருக்க வேண்டும். இங்கே சபையின் மூப்பர் 2 காரியங்களை குறிப்பாக செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. முதலாவதாக, அவர் வேத வசனத்தை பிரசங்கிக்கிறவராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ண வல்லவராயிருக்க வேண்டும். ஆகவே இந்த விதமான பொறுப்புகளிலே இருக்கிறவர்கள் வேதத்திலே நன்கு பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும். 2 உலக போர் சமயத்திலே அமெரிக்க ராணுவத்திற்கு அநேக அலுவலர்கள் தேவைப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் 90 நாட்களுக்கான ஒரு குறுகிய கால பயிற்சியை வைத்து வேக வேகமாக அலுவலர்களை நியமித்தார்கள். இவர்கள் ஒரு வித்தியாசமான அலுவலர்களாக, அனுபவம் இல்லாதவர்களாக அன்று காணப்பட்டார்கள் என்று அறிகிறோம். ஆம், அப்போஸ்தலனாய பவுல் 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 22 வசனத்திலே சொல்கிறதை சற்றே கவனியுங்கள். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே என்கிறார். அதாவது, நீங்கள் எந்த ஒரு மனிதனையும் ஒரே நாளிலே ரட்சிப்புக்குள்ளே நடத்தி மறுநாளிலே அவனை சாட்சி சொல்ல வைத்து 3 நாளிலே அவனை சபை அலுவலராக ஏற்படுத்தி 4 நாளிலே சபையின் போதகராக ஏற்படுத்தி வைக்கக்கூடாது என்கிறார். சீக்கிரமாக ஒருவனை ஊழியத்திற்கு ஏற்படுத்தக்கூடாது. இன்று அநேகர் அவ்விதமே செயல்படுகிறார்கள். இது சபையிலே பெரிய பிரச்சனையை கிளப்பிவிடும். ஒரு சபையின் மூப்பர் அல்லது அலுவலர் வேதத்தின்படி நடந்து சாட்சியாக நின்று அதை பிரசங்கிக்கிறவராக இருக்க வேண்டும். இதனை அடுத்து நாம் பார்க்கிற பகுதியிலே கிரேத்தா தீவாரின் மோசமான நிலைமை குறித்து பவுல் கூறுகிறதை பார்க்கிறோம். எல்லா மனிதரும் பாவிகள் என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும். நாம் எல்லாரும் சகோதரர்கள் என்று சொல்லும்பொழுது நாம் எல்லாரும் பாவிகள் என்பதை அது அர்த்தப்படுத்துகிறது. தேவனுக்குள் எல்லா மனிதர்களும் சகோதரர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் இயேசு கிறிஸ்துவிலே வைக்கும் விசுவாசத்தினாலேயே புது பிறப்படைந்து தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். இவ்வாறு தேவ பிள்ளையானவர்கள் மட்டுமே தேவனுக்குள் சகோதர சகோதரிகள். நாம் எல்லாரும் எல்லா மனிதர்களும் ஆதாமின் பிள்ளைகள் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் எல்லாரும் புது பிறப்படைந்த தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. இவர்களுக்கே எல்லா ஆசீர்வாதங்களும் உரிமைகளும் உண்டு. 1 கொரிந்தியர் 15:22 பார்க்கிறது போல ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறார்கள். ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்தார்கள். இருந்த போதிலும் இந்த கிரேத்தா தீவினர் சில குறிப்பிட்ட காரியங்களிலே கெட்ட பெயர் எடுத்தவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். தீத்து 1:10. அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும், வீண் பேச்சுக்காரரும், மனதை மயக்குகிறவர்களுமாயிருக்கிறார்கள். வீண் பேச்சுக்காரரும் என்று இங்கே பார்க்கிறது வெறுமையான அர்த்தமில்லாத பேச்சை குறிக்கிறது. நீங்கள் இப்படிப்பட்ட சில தேவ பிள்ளைகளை பார்த்திருக்க கூடும். அதாவது அவர்கள் வாயை மூடுகிறதே இல்லை, 24 மணி நேரமும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். சிலர் குறிப்பிட்ட மனிதர்களை பார்த்தவுடன் ஓடி ஒளிகிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் அவர்கள் பேச ஆரம்பித்தால் நிறுத்த மாட்டார்கள், வானளாவ பேசுவார்கள். இப்படிப்பட்டவர்களிடம் வேறு வழியில்லாமல் மாட்டிக்கொண்டால் மற்றவர்கள் தங்கள் காதுகளை உடனே உள்ளே மூடிவிடுவார்கள். இதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பது தெரிந்த உண்மைதான். வெளியேறப்பெற்ற நேரம்தான் வீணாகிவிடும். இவர்கள் எல்லாரும் வெறுமையான பேச்சாளர்கள். நாம் அதற்காக சிரித்து பேசி மகிழக்கூடாது என்பது அர்த்தமல்ல, ஆனால் அதற்காக ஒரு எல்லை இருக்க வேண்டும். தொடர்ந்து இதிலேயே ஈடுபட்டு நமது நேரத்தை வீணடிப்பதை பவுல் கண்டனம் பண்ணுகிறார். விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று இங்கே பவுல் தன்னுடைய உபதேசத்திற்கு மாறுபட்டவர்களை சுட்டிக்காட்டுகிறார். தொடர்ந்து 11 பாருங்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் என்று சொல்கிறார். இது ஒரு கேடான பிரச்சனையாகும். எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பிசாசும் நுழைகிறான். அவன் எதிராளி. அவன் எப்பொழுதுமே கோதுமைக்குள்ளே களைகளை விதைக்கிறவன். எங்கெல்லாம் உண்மையாக ஊழியர்கள் சத்தியத்தை விதைக்கிறார்களோ அதனைத் தொடர்ந்து சிலர் அதை புரட்டி குழப்பி போதிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். பொய் வதந்தியை பரப்புகிறதை பார்க்கலாம். இவ்வாறு போதித்து அங்குள்ள மக்களிலே சிலரை அழிவுக்கு நேராக நடத்தி சென்று விடுவார்கள். பிசாசு எப்பொழுதும் உள்ளே நுழைகிறான். இதேபோலத்தான் கிரேத்தா தீவிலே தேவனுடைய பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பவுலும் தீத்துவும் மாபெரும் பணியை செய்தார்கள். ஆனால் சிறிது காலத்திற்குள்ளே பிசாசின் தூதுவர்கள் அங்கே நுழைந்தார்கள். பிசாசு தன்னுடைய விதைகளை விதைத்து விசுவாசத்தை தொலைக்கிற பணியை செய்தான். தீத்து 1:12 பாருங்கள், வாசிக்கிறேன். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான். துஷ்ட மிருகங்கள் என்று கிரேத்தா தீவார் அழைக்கப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் மிகவும் கடினமானவர்களாக கொடூரமானவர்களாக காணப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, பெருவயிற்று சோம்பேறிகள் என்றும் இங்கே வசனம் சொல்கிறது. அதாவது போஜன பிரியராகவும் சோம்பேறிகளாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய காலத்திலே ரோம சாம்ராஜ்யத்தில் இவர்கள் இவ்வாறு கெட்ட பெயரை எடுத்தவர்களாக காணப்பட்டார்கள். இங்கே அவர்களுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுவது அவர்களுடைய கவிஞர்களிலே ஒருவரை குறிக்கிறது. இங்கே பவுல் எபிமெனேடியஸ் என்ற கவிஞரை குறிப்பிடுகிறார் என்று நம்ப அதிக இடம் உண்டு. இவர் அங்கே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இன்னும் அநேக கவிஞர்கள் இந்த கிரேத்தா தீவாரின் உண்மையான பண்பை எழுதியிருக்கிறார்கள். பவுல் சொல்கிறார், கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் என்று சொல்கிறார். அதேவேளையிலே கிரேக்க தீவில் உள்ள எல்லாரும் பொய் பேசுகிறவர்கள் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் உள்ளவர்களை கொள்ளையடிப்பவர்கள் என்று சொல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதற்காக அந்த கிராமத்திலே நல்லவர்கள் இல்லை, எல்லாரும் திருடர்கள் என்று அர்த்தமல்ல. அதே போலதான் கிரேத்தா தீவிற்கு ஒரு பொதுவான பெயர் இவ்வாறு உண்டாயிற்று. அவர்கள் பொய்யர் என்று கருதப்பட்டார்கள். இருந்த போதிலும் தேவனுடைய கிருபையை பாருங்கள். பொய்யரான, சோம்பேறிகளான, துஷ்ட மனிதர்களான, போஜன பிரியர்களான அவர்கள் மத்தியிலேயும் கிருபை பெருகிற்று. அவர்களையும் தேவன் சந்தித்தார். ஆகவே கிரேத்தா தீவிலே அநேகர் தேவனிடத்திற்கு திரும்பினார்கள். அவர்கள் இந்த தீய குணங்களை விட்டு முற்றிலும் மாற்றம் பெற்றார்கள். அருமையானவர்களே, நீங்களும் தேவனிடத்திலே வருவீர்களானால் உங்களுடைய தீய குணங்களையும் அவர் மாற்றுவார். நீங்கள் அவற்றிலிருந்து வெளியே வர அவரே உங்களுக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தீத்து முதலாம் அதிகாரம் 13-14 அவசரங்களை வாசிக்கிறேன். இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்தினாலே ஆரோக்கியமுள்ளவர்களாயிருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். தான் அவர்களிடம் மற்றவர்களை விட சற்று கடினமாக நடந்து கொள்ளப் போவதாக பவுல் தீத்துவிடம் சொல்கிறார். ஏனென்றால் கிரேத்தா தீவாரின் சுபாவமும் சமுதாய பின்னணியும் அப்படி இருப்பதால் பவுல் அவ்வாறு நடந்து கொள்ளப் போவதாக சொல்கிறார். யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் செவிகொடாமல் என்று 13 வசனத்திலே பார்த்தோம். இங்கே பவுல் யூதர்களால் உருவாக்கப்பட்ட கதைகளை பற்றி கூறுகிறார். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை வைத்துக் கொண்டு அநேகர் அதை சுற்றிலும் இன்னும் அநேக கதைகளை உருவாக்கினார்கள். டால்மட் போன்றவை எல்லாமே அப்படிப்பட்டவைதான். இவைகள் கதைகளால் நிரம்பியிருக்கின்றன. இவை பக்தி விருத்திக்கு ஏதுவானவை அல்ல. அடுத்ததாக சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் என்று இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த பொழுது மத தலைவர்களை அவர்களுடைய பாரம்பரியங்களை தேவ பக்திக்குள்ளே புகுத்துவதற்காக கடிந்து கொள்வதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிற காரியம் இதுதான். நியாயப்பிரமாணத்தின் போதனை இரண்டு விதத்திலே உண்டு. ஒன்று, நீங்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்ற போதனை. இரண்டாவதாக, நீங்கள் நியாயப்பிரமாணத்தினாலேயே வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற போதனை. இவை இரண்டுமே மிகவும் ஆபத்தானது. நாம் தேவனுடைய கிருபையினாலே தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் 10 கட்டளைகளை விட உயர்ந்த ஒரு நிலையிலே வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவன் இந்த 10 கட்டளைகளை தேசத்திற்கு கொடுத்தார், உண்மைதான். இன்றைய நாட்களிலே உலகத்திலே சட்டமாக இருப்பதும் இதுதான் என்று நாம் நினைக்கலாம். கொலை செய்யாதிருப்பாயாக என்று தேவன் சொன்ன காரியம் தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, தேவனை விட்டு தூரமாக வாழ்கிற உலக மனிதர்களுக்கும் அதுவே சட்டம். முழு உலகத்திற்கும் இதுதான் சட்டம். இருந்த போதிலும் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் இதிலும் மேலான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது தீத்து முதலாம் அதிகாரம் 15 வசனத்தை பாருங்கள். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். இந்த வசனத்தை தான் சில மக்கள் எடுத்து தவறாக பயன்படுத்தி புதிய கொள்கையை உருவாக்கியுள்ளார்கள். அவர்கள் சொல்லுகிறது என்னவென்றால், நாம் தேவனுடைய கிருபையாலே ரட்சிக்கப்படுகிறோம், உண்மைதான். ஆனாலும் அது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த தேவையில்லை என்கிறார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டாலும் நாம் விரும்பினபடியே வாழலாம். ஏனென்றால் நாம் சுத்தமாய் இருக்கிறோம் என்பதே அவர்கள் கருத்து. இந்த கருத்திற்கு அவர்கள் நன்றாக முழு வடிவம் கொடுத்து பாவத்திலே வாழலாம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் என்று சொல்கிறார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இவர்கள் பாவத்தையும் பாவம் என்று அழைப்பதில்லை. பவுல் இங்கே நன்னடத்தையை பற்றிய காரியங்களை பேசவில்லை என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாமிசம் சாப்பிடுவதை பற்றியும் நியாயப்பிரமாணத்தை குறித்த காரியங்களையுமே இங்கே சொல்கிறார். சில சபை பிரிவினர் மிக வித்தியாசமான உணவு கட்டுப்பாட்டு முறையை வைத்திருப்பதை நீங்கள் ஒருவேளை பார்த்திருக்கலாம். ஆனால் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் என்று பவுல் சொல்கிறார். அதாவது, நீங்கள் மாம்சம் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாவிட்டாலும் சரி, இது ஒரு பெரிய காரியமல்ல. இதிலே ஒரு வித்தியாசமும் இல்லை. எல்லா உணவுமே சுத்தமாயிருக்கிறது. நீங்கள் மாட்டுக்கறியை சாப்பிட விரும்பினாலும் சாப்பிடலாம், அது உங்கள் விருப்பம். எனக்கு விருப்பம் இல்லையானால் நான் சாப்பிடாமல் இருக்கலாம், அது எனது காரியம். நீங்கள் விரும்பினால் எதையும் சாப்பிடலாம். ஏனென்றால் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் என்று சொல்கிறார். நீங்கள் ஒருவேளை தேவனை விசுவாசியாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் வித்தியாசமான உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வதால் தேவனோடு உள்ள உங்கள் உறவு மேம்படப் போவதில்லை. இந்த உணவு பழக்க வழக்கம் உங்களை ரட்சிக்கப் போவதில்லை. நீங்கள் ஒருவேளை மாம்ச உணவை தவிர்த்து காய்கறிகளை மட்டுமே உண்ணுகிற பழக்கமுடையவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் தேவனோடு சமாதானமான சரியான உறவு வைத்திருக்காவிட்டால் இந்த உணவு உங்களை பரிசுத்தமாக்காது. இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே 18-20 வரை உள்ள வசனங்களிலே என்ன சொல்கிறார் தெரியுமா? மனிதர்களுக்குள்ளே போகிற பொருட்கள் அவர்களை தீட்டுப்படுத்தாது, அவர்களிலிருந்து வெளியே வரும் காரியமே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை சற்றே கவனியுங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 15:18-20 வரை. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். எனவே உணவு ஒருவனை பரிசுத்தப்படுத்தவோ தீட்டுப்படுத்தவோ செய்யாது. தொடர்ந்து தீத்து 3:16 பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், ஆனால் கிரியைகளினாலே அவரை மறுதளிக்கிறார்கள். அநேகர் இந்த தேவனை தங்கள் கிரியைகளினாலே தங்கள் செயல்களினாலே மறுதளிக்கிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்தவர்கள்தான், வேத வசனங்களை பற்றி தெரிந்து வைத்தவர்கள்தான், ஆனால் அவர்களுடைய நம்பிக்கைக்கும் அவருடைய செயலுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இருக்காது. ஒரு சபையின் மூப்பர் சபைக்கு வரும்பொழுது ஒரு பெரிய வேதாமத்தை சுமந்து வருவார். அவரை பார்க்கும்பொழுது மிகவும் பக்தியுள்ள மனுஷரை போல காணப்படுவார், ஆனால் உலகத்திலே அவருடைய தொழிலிலே அவர் நேர்மையற்றவராக காணப்பட்டார். அவருடைய ஆவிக்குரிய தோற்றத்திற்கும் அவருடைய செயலுக்கும் சம்பந்தமே இல்லை. பெரிய வேதத்தை அவர் சுமந்து வந்தாலும் அதன் வார்த்தைகள் மீது அவர் நம்பிக்கை வைத்து அதன்படி வாழவில்லை. அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் வாயால் தேவனை மறுதலியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையின் செயல்கள் உங்கள் கிரியைகள் மூலம் தேவன் மறுதலிக்கப்படுகிறாரா என்பதை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருந்தார்கள். பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்கள் மனிதனுடைய தீய மனதை மாற்ற முடியாது. தேவனுடைய வார்த்தை மட்டுமே ஒரு மனிதனின் இருதயத்தை மாற்ற முடியும். மனிதனின் இருதயம் மாறும்பொழுது அவனுடைய வாழ்க்கையும் மாறிவிடும். பிரியமானவர்களே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று பவுலும் யாக்கோபும் ஒரே விதமாய் சொல்கிறார்கள். இதிலே அவர்களுக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. ரட்சிக்கும் விசுவாசம் பக்தியுள்ள வாழ்க்கையை உற்பத்தி செய்கிறது. கால்வின் என்ற தேவனுடைய மனிதர் கூறுவது போல, விசுவாசம் மட்டுமே ரட்சிக்கும், ஆனால் ரட்சிக்கும் விசுவாசம் தனியான ஒன்றாக மட்டும் இல்லை என்று அறிகிறோம். இதனைத் தொடர்ந்து நாம் தீர்த்து 2 கடந்து செல்கிறோம். ஒரு சபையானது ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது சபையே அல்ல. சபையை குறித்த ஒரு நல்ல ஒரு கருத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 2:42 பார்க்க வேண்டும். அங்கே ஆதி திருச்சபையை பற்றிய ஒரு அருமையான ஓவியத்தை பார்க்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆம், இதுவே ஆதி திருச்சபையை பற்றி கொடுக்கப்பட்ட அடையாளங்கள். அவர்கள் அப்போஸ்தலர்களின் உபதேசம், ஐக்கியம், அப்பம் பிட்குதல், ஜபம் இவற்றிலே தரித்திருந்தார்கள். ஒருவேளை இப்பொழுது சபைகள் அழகாக இருக்கலாம், நல்ல இசைக்குழு இருக்கலாம், பாடகர் குழு இருக்கலாம், ஆனால் இவைகள் ஒரு சபையின் தரத்தை நிர்ணயிப்பதில்லை. அந்த சபையின் பிரசங்க பீடத்திலிருந்து உபதேசிக்கப்படும் போதனைகள்தான் அந்த சபை உண்மையான சபையா இல்லையா என்பதை நிரூபிக்கக்கூடியது. இவ்வாறுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை முழுமையும் இதைத்தான் உறுதியாய் கூறுகிறது. நாம் தீத்து 3 ஒரு காரியத்தை பார்த்தோம். தீர்த்து ஏற்படுத்தப் போகின்ற மூப்பர்கள் 2 காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கிறதா? அவர்கள் தேவனுடைய வசனத்தை உபதேசிக்க வேண்டும். அடுத்ததாக எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ண வேண்டும். ஆனால் சிலர் முழு நேரமும் மற்றவர்களை கண்டனம் பண்ணுகிற ஊழியத்தை தான் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதை எதிர்மறையான ஊழியம் என்று சொல்லலாம். இவர்கள் சுவிசேஷத்தின் எதிராளிகளை எப்பொழுதும் தாக்கி பேசிக் கொண்டே இருப்பார்கள். இது முழுமையான ஊழியம் அல்ல. ஒரு சமநிலையான ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய வசனத்தை எடுத்துக் கூறி புத்தி சொல்ல வேண்டும். அதேபோல எதிர் பேசுகிறவர்களுக்கு சரியான பதில் கூறுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஒரு மூப்பர் இவ்விதமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்பொழுதுதான் அந்த சபை சரியான உபதேசத்தை கொண்டதாயும் சரியான ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளரும் சபையாகவும் இருக்க முடியும். இந்த இரண்டாம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாய பவுல் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதை குறித்து வலியுறுத்தி கூறுகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். தீத்து இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம், நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கேற்றவைகளை பேசு. இந்த ஆரோக்கியமான உபதேசம் என்பது அப்போஸ்தலர்களின் உபதேசத்தை குறிக்கிறது. ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்களின் உபதேசமே மிகவும் முக்கியமானதாக காணப்பட்டது. அன்று அப்போஸ்தலர்கள் செய்த உபதேசம் என்ன? அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் 15 வசனத்தை பாருங்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதும் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதும் தான் முக்கியமான செய்தி. அவர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். யார் யார் நம்முடைய பாவங்களை குறித்து உண்மையாகவே துக்கப்படுகிறோமோ, வருத்தப்படுகிறோமோ, வேதனைப்படுகிறோமோ, அப்படிப்பட்ட பாரத்தோடு அவரண்டை சென்று, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும், எனக்கு பாவத்திலிருந்து வெற்றி தாரும், எனக்கு விடுதலை தாரும், நீர் எனது பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அவரண்டை செல்லும் பொழுது, விசுவாசத்தோடு அவருடைய பலனுக்காக காத்திருக்கும் பொழுது, அவரே நம்மை பலமுள்ளவர்களாக்குகிறார். அவரே பாவங்களுக்கு எதிராக நமக்கு பதிலாக போராடுகிறார். நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறார். நாம் தியானிக்கிற இந்த தீத்து நிருபமும் மற்ற நிருபங்களும் கூட இந்த அப்போஸ்தலர்களின் உபதேசத்தின் அடிப்படையிலேயே அமைந்திருக்கிறது. இந்த அதிகாரத்தின் துவக்க பகுதியிலே முதலாவதாக மூத்த குடிமக்களுக்கு பவுல் செய்தியை தருகிறார். மூத்த குடிமக்களாகிய முதியவர்களாகிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியாக அவர் அறிவுரை கொடுக்கிறார். இதை குறித்து அடுத்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் சிந்திப்போம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி, வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். செப்பனியா 3:20. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். செப்பனியா 3:20.